ஓயாத அலைகள் பகுதி மூன்று. தமிழரின் தாகம், தமிழீழத் தாயகம். களத்தின் குரலாக, ஒரு காலத்தின் குரலாக போற்றுதலுக்குரிய எமது போராளி கிளி அவர்களின் அனுபவ மொழி.
டேவிட் அங்குலம் அங்குலமாக இராணுவத்தின் நடமாட்டத்தை அவதானித்தார். என்ஜின்களை புதைத்து வைத்த இடத்தை கண்களை மூடி ஒரு முறை மனக்கண்ணில் வரைபடமாக நினைத்து பார்த்தார். அந்த இடத்தில் முகாமின் அருகில் ஒரு மலசலக் கிடங்கு இருந்தது. அங்கேதான் என்ஜின்கள் வைக்கப்பட்டிருந்தன. போராளிகள் யாரையும் உடன் அழைத்துச் சென்றால் நிச்சயம் சண்டை பிடிக்க வேண்டியிருக்கும் என்று கருதிய டேவிட் பொலிகண்டியிலிருந்து பொதுமக்களில் தனது அன்பிற்குரிய சில பொடியன்களை அழைத்துச் சென்று இராணுவத்திற்கு போக்கு காட்டி அவர்களது கவனத்தை திசை திருப்பி தனது ஆயுதத்திற்கு வேலை கொடுக்காமல் கிடங்கிலிருந்து என்ஜின்களை வெற்றிகரமாக எடுத்துக்கொண்டு வந்து சேர்ந்தார். டேவிட்டே திரும்பி வரப்போவதில்லை என்று நினைத்திருந்த பலருக்கும் அவர் என்ஜின்களோடு சிரித்தபடியே வந்தது பெரும் ஆச்சரியமாக இருந்தது. அனைவரும் பாய்ந்து அவரை கட்டிக்கொண்டு கொண்டாடினார்கள். 1989 ஆண்டு யாழ் மாவட்டத்தின் பொறுப்பாக இருந்த பொட்டம்மான் அவர்களின் சிறப்பான செயல்பாட்டை பாராட்டி தலைவர் விசேட விடுமுறை தந்து அவரது குடும்பத்தை பார்த்து வர தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். சிறப்பு பயிற்சி பெற்ற போராளிகளின் உதவியோடு பொட்டம்மானை தமிழ்நாட்டிற்கு டேவிட் அழைத்துச் சென்றார். அங்கு இந்திய காவல்துறை பொட்டம்மானை சுற்றி வளைத்தபோது தமது அணியின் அதிவேக திறமை மிக்க செயல்பாடுகள் மூலம் அம்மான் மீண்டும் தமிழீழம் வரும் வரை பலவித ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாத்து அழைத்து வந்தவர் டேவிட். இச்செய்தி அன்றைய தமிழ் நாளேடுகளில் தலைப்புச் செய்தியாக வந்திருந்தது. 1990 ஆண்டு எமது விடுதலை இயக்கம் மாபெரும் வீர காவியம் படைத்தது. ஆண்டாண்டு காலமாய் எம்மை அடிமைப்படுத்திய அயலாரின் நினைவு சின்னமாக விளங்கிய யாழ் கோட்டையை எமது புலிகள் கைப்பற்றினார்கள். தியாக தீபம் திலீபன் அறவழியில் போராடி உயிர் நீத்த செப்டம்பர் 26 நாளில் அவர் உயிர் பிரிந்த நேரத்தில் காலை 10:48 மணித்துளிகளில் புலிக் கொடியை ஏற்றினார்கள். முற்றுகை நடந்த 107 நாட்களிலும் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அதிக அளவிலான போராளிகள் பெரும் காயங்களுக்கு ஆளானார்கள். அவர்களுக்கு உயிர் சிகிச்சை அளிப்பதற்காக பாதுகாப்போடு தமிழ்நாட்டிற்கு அழைத்துச் செல்லும் தலையாய பணியை டேவிட் அவர்கள் செய்தார். அதனால் எமது போராளிகள் பலர் காப்பாற்றப்பட்டனர். தீவகத்தின் பொறுப்பாளராக இருந்த ரீகன் என்கிற பருதி அவர்களையும் காப்பாற்றி அழைத்துச் சென்றார். பின்னாளில் பருதி பிரான்சில் வீரமரணமடைந்தார். கடல் புலிகளின் உருவாக்கத்திற்கு முன்பாக பல சமர்களை சந்தித்த டேவிட் மன்னார் நடுக்குடா, மண்கும்பான் சாட்டி, நெடுந்தீவு போன்ற இடங்களில் தனது கடல் தளத்தையும் வழங்கல் பாதுகாப்பு இடங்களையும் நிறுவியிருந்ததோடு அவசர காலத்தில் கடலோட மாற்று வழிகளையும் இரகசிய தளங்களையும் படைத்திருந்தார் என்பது அவரது திறனுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. வீரத்தில் மாவீரத்தோடு விளங்கிய அதே நேரத்தில் பேரன்பை வாரி வழங்கும் குணத்திலும் உயர்ந்தவர் டேவிட். களத்தில் புலியாக பாயும் டேவிட் குழந்தைகளையும் சிறுவர் சிறுமிகளையும் கண்டால் குழந்தைகளோடு குழந்தைகளாகிவிடுவார். நாங்கள் மக்களிடமிருந்து வந்தவர்கள், அந்த மக்களுக்காகவே வந்தவர்கள் என்ற கொள்கைக்கு ஏற்ப பொதுமக்களோடு மிகுந்த வாஞ்சையுடன் பழகியவர் டேவிட். விடுதலை போராட்டமோ அரசியலோ எதுவாயினும் எம் மக்களுக்கானதுதான் என்கிற கொள்கையில் உறுதியாக இருந்தார் டேவிட். எங்கு சென்றாலும் எமது சிறுவர்களும் சிறுமியரும் அவரை சூழ்ந்து கொண்டு பாசத்தோடும் உரிமையோடும் விளையாடுவார்கள். டேவிட் மாமா என்றால் அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். தொண்டமானாற்றை சேர்ந்த பாமா என்கிற 10 வயது சிறுமி மகிழ்ச்சியோடு சிரித்தபடி வல்வெட்டித்துறை நகரில் சிறகடித்து பறந்தால் அங்கே டேவிட் இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு அனைவராலும் நேசிக்கப்பட்ட டேவிட்டிற்காக பொதுமக்கள் பலரும் பல வகையில் பணி செய்து உதவினார்கள். கணேஷ் அண்ணை எந்நேரமும் டேவிட்டிற்காக ஒரு ஜோடி தபால் உடுப்பை பைக்குள் வைத்து கொண்டே திரிவது வழக்கம். தபால்காரன் உடுப்பணிந்து இராணுவ நடமாட்டத்தை கண்காணிக்கும் ஏற்பாடு அது. சீதா அம்மா என்பவரும் டேவிட்டிற்காக இராணுவ நடமாட்டத்தை அவதானித்து சொல்லுவார். எல்லாருடைய அன்பையும் வென்றிருந்த டேவிட்டிற்கு பல கனவுகள் இருந்தன. தனது தங்கைகளையும் குடும்பத்தையும் நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். எதற்கும் கலங்காத டேவிட்டின் கண்கள் தங்கைகளை எண்ணி நெகிழ்ந்து கரைவதை நான் பார்த்திருக்கிறேன். அப்போதெல்லாம் நான் ஆறுதல் சொன்னாலும் டேவிட் அறியாமல் நானும் கலங்கியிருக்கிறேன். டேவிட்டின் அம்மா எங்கள் எல்லோரையுமே தமது மகனாக பாவித்தவர். எமது தாய்மார்கள் இயக்க போராளிகள் அனைவரையுமே தமது பிள்ளைகளாக நேசித்தார்கள். டேவிட்டோடு போகும்போது அனைத்து போராளிகளுக்குமே அம்மா அன்பு பொங்க உணவு ஊட்டிவிடுவார்கள். இப்போதும் எனது நெஞ்சம் அவர்களது அன்பை எண்ணி கலங்குகிறது. வாஞ்சையோடு எங்களுக்கு எள்ளுப்பாகு கொடுத்து சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோ பிள்ளைகளா என்று நாங்கள் ருசிப்பதை பார்த்து பார்த்து ரசித்து கொடுத்து மகிழ்ந்த அந்த தாய் உள்ளம் பட்டாம் பூச்சிகளாய் சுற்றி சுற்றி வந்து பாசம் காட்டிய தங்கைகள் டேவிட்டின் மனம் போல் அமைந்திருந்த காதல் இறுதியாக அந்த பெண்ணை தமிழ்நாட்டில் டேவிட் சந்தித்த நினைவுகள் தாய்மண் மீது கொண்ட பற்றுக்காக விடுதலை கனவுக்காக அனைத்தையும் துறந்து தான் நேசித்த பெண் ஒரு நல்ல மனிதனை திருமணம் முடித்து சிறந்து வாழ வேண்டுமென்று நினைத்த தூய உள்ளம் அடடா வீரனாகவும் மா மனிதனாகவும் ஒருவன் வாழ முடியுமென்றால் டேவிட் போன்றோர்தான் அதற்கு எடுத்துக்காட்டு. டேவிட் என்கிற ஆகச்சிறந்த போராளியை என் மனதுக்கு மிக நெருக்கமான என் நண்பனை எமது இனத்தை அளித்த எதிரிகளைத் தவிர மற்ற எல்லோரையும் உயிராய் நேசித்த ஓர் இளைஞனை நாங்கள் இழந்த அந்த நாளை நினைக்கும் போதெல்லாம் நான் என்னையே இழந்து விடுகிறேன். புதியதாக வாங்கப்பட்ட அதிக சக்தி கொண்ட படகை எடுத்துக்கொண்டு அவசர பணிக்காக தமிழ்நாட்டை நோக்கி கடல் பரவினான் என் நண்பன். அன்று காற்றும் கடலும் கூட கொந்தளிப்பாக இருந்து இன்று வரவேண்டாம் மகனே வரவேண்டாம் மகனே என்று தனது செல்ல பிள்ளைக்கு அறிவுறுத்தியது. அவசரம் கருதி அவன் இயற்கை அன்னையின் எச்சரிக்கையை ஏற்க முடியாதிருந்தான். ஏழெட்டு போராளிகளோடும் தனது தம்பி போல அன்பு காட்டி வளர்த்த கரிகாலனோடும் அவன் பயணித்தான். அன்று கடல் தாய் வழக்கத்தை விட அதிகமாக ஆர்ப்பரித்திருக்கிறாள். தனது செல்ல மகனுக்காக அழுது துடித்து அரற்றினாளோ என்னவோ. சுரப்பு அதிகமாக இருந்தது. உயர உயரமான பேரலைகள் எழும்பின. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கரை கண்ணுக்கு புலப்பட்டுவிடும் என்கிற பொழுதில் படகு இரண்டாக பிளந்தது. பிறந்தது முதல் இறுதி கடல் பயணம் வரை ஈழ தேசத்துக்கு நிகராக நேசித்த ஈழக்கடலில் டேவிட் நீந்தினான். அவன் தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்ள நினைத்திருந்தால் நீந்தியே கரை சேர்ந்திருக்க முடியும். தன்னுடன் வந்தவர்களை இருண்ட கடற்பரப்பில் தேடியபடியே நீந்தினான். அதோ கரிகாலன் நீச்சல் தெரியாததால் தத்தளித்து தத்தளித்து மூழ்கிக் கொண்டிருக்கிறான். தம்பி கரிகாலா என்று கத்தியபடி வேகமாக நீந்தி கடலுக்குள் ஆழ்ந்து கொண்டிருந்த கரிகாலனை பிடித்திழுக்கிறான் டேவிட். கரிகாலன் உயிர் பயத்தில் சமநிலை இழந்து டேவிட்டை மிக இறுக்கமாக பிடித்து கொண்டு தன்னை நோக்கி இழுக்க டேவிட் அவனை கடற்பரப்புக்கு கொண்டு வர போராட நீரடியில் இருப்பவனின் அழுத்தம் கூடி தான் பெரிதும் நேசித்த உடன்பிறவா அண்ணனை அரவணைத்தபடியே கரிகாலன் அவனை அறியாது இழுத்து இழுத்து அமிழ்த்தி ஆழத்தில் அமிழ்ந்தான். கரிகாலன் அறியாது பிழை செய்தான். கடல் தாயும் பிழை செய்தாள். காலமும் பிழை செய்தது. எங்கள் டேவிட் கடலில் காவியமானான். ஈழக்கடலிலும் எந்த ஆழக்கடலிலும் பயணிப்பதை ஒரு விளையாட்டு போல, காற்றில் மிதக்கும் இறகு போல, அன்னையின் மீது ஏறி இறங்கி குறும்பு செய்யும் செல்ல மகவு போல, அலைகள் மீது ஏறி இறங்கி ஆடிச் சிரித்த எனதருமை நண்பன் டேவிட்டை, எதிரிகள் எவரும் நெருங்கிவிட முடியாத எனது மகனை நான் யாருக்கும் தரமாட்டேன் என்று கடல் தாய் வாரி அணைத்து தனது அன்னை மடி ஆழத்தில் இருத்தி வைத்துக் கொண்டாள். கரையிலும் கடலிலும் விடுதலை களமாடிய லெப்டினன்ட் கர்னல் டேவிட் ஆனி மாதம் 9ஆம் திகதி தன்னை வளர்த்த கடல் தாயின் மடியில் கண் மூடினார். ஆனி மாதம் நெருங்கினாலே என் இதயத்தின் துடிப்பு எகிரத் தொடங்கிவிடும் காரணம் இதுதான். டேவிட்டை இழந்த அந்த நாள் என்றைக்குமே எம் மனதிலிருந்து நீங்குவதில்லை. டேவிட்டின் களமுனை செயற்பாடுகள் எமது போராளிகள் பலருக்கும் வழிகாட்டுவதாக இருந்தது. வீரமும் உறுதியும் தியாகமும் நிறைந்த எமது விடுதலை போராட்டத்தில் டேவிட் ஓர் உயரிய எடுத்துக்காட்டாக திகழ்ந்தான். ஆபத்துகளும் சோதனைகளும் நிறைந்த டேவிட்டின் செயற்பாடுகளும் எல்லாரையும் எப்போதும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக வைத்திருந்த பண்பும் எமது போராட்ட வாழ்க்கையில் பலருக்கும் முன்னுதாரணமாக அமைந்தவை. எமது தேசிய தலைவர் அடிக்கடி சொல்கிற துணிவு, கடும் பயிற்சி, விடாமுயற்சி ஆகியவற்றின் வடிவமாக டேவிட் வாழ்ந்தார். பொதுவாக அதிகம் கதைப்பதை வழக்கமாக கொண்டிராத டேவிட் பற்றி என் வாழ்நாளெல்லாம் நான் கதைத்துக் கொண்டிருக்கிறேன். எமது தேசிய தலைவர் சொன்னதைப் போல, ஒரு விடுதலை வீரனின் சாவு ஓர் உன்னத லட்சியம் உயிர் பெறும் சரித்திர நிகழ்வு. உண்மையில் விடுதலை வீரன் சாவதில்லை. அவனது உயிராக இயங்கிய லட்சிய நெருப்பு ஒரு வரலாற்று சக்தியாக மற்றவர்களை பற்றிக் கொள்கிறது. ஓர் இனத்தின் தேசிய ஆன்மாவை தட்டி எழுப்புகின்றது. டேவிட்டைப் போல எத்தனை எத்தனை போராளிகள் நமது தாயக கனவிற்காக விதையாகிப் போனார்கள். நாம் எளிதில் மறந்துவிடும் ஈகத்தையா செய்திருக்கிறார்கள்? உலக வரலாற்றில் இதுவரை எங்கும் எப்போதும் நிகழ்ந்திராத அற்புதமான ஈகங்களும் மனித கற்பனைக்குள் கட்டுப்படாத அர்ப்பணிப்புகளும் எமது தாயக மண்ணில் நிகழ்ந்திருப்பதை நாம் மறக்க முடியுமா? பூமி பந்தில் எந்த இனத்துக்கும் கிடைத்திராத அரியதொரு தலைவரை ஒப்பிட்டு நோக்கவே, ஒருவரும் இல்லாத உயர்ந்ததொரு இறைவனை பெற்று அவரது அன்பான ஆணையின் கீழ் விடுதலை போராட்டத்திற்கு உறுதுணை செய்யும் பெரும் பேறு பெற்றதனாலேயே எமது பிறப்பு அர்த்தமுடையதாக ஆகியிருக்கிறது. எமது தேசிய தலைவரோடு களத்தில் நின்ற தருணங்கள்தான் இன்றும் எம்மை உயிர்ப்போடு இயங்கச் செய்கின்றன. எந்த தேசத்தில் இருந்தாலும் எமது தேகத்தில் பாய்வது ஈழ நிலத்தின் நீரோட்டம் தந்த குருதிதான். எந்த நாட்டிற்கு நாம் உழைத்தாலும் எமது உழைப்பின் வியர்வையில் பூப்பது ஈழக்கடலின் உப்புதான். உலகில் எங்கிருந்து நாங்கள் சுவாசித்தாலும் எமது மூச்சுக்காற்றில் பரவி இருப்பது தாயக மண்ணின் வாசம்தான். நாங்கள் உயிர்த்திருக்க துடித்தாலும் எமது இதயத்தில் ஒலிப்பது ஈழத்தின் கீதம்தான். எமது குருதியின் நிறமே காந்தல்தான். எமது இனத்தின் முகமே தேசிய தலைவர்தான். நாட்டுக்காக எமது உடல் சுமந்த காயங்கள் ஆறியிருந்தாலும் நாடு பிரிந்ததால் ஆழப்பதிந்த மனக்காயங்கள் ஆறவில்லை. எம் மனதின் ஏக்கம் இன்னும் மாறவில்லை. எமது தாயக நினைவோடுதான் எமது நாட்கள் புலர்வதும் இருள்வதும் தொடர்கிறது. உலகின் பல்வேறு பகுதிகளில் பரவி வாழ்ந்தாலும் எமது மக்களில் பெரும்பாலோரின் எண்ணம் எமது தேசத்தின் திசை நோக்கியே இருக்கிறது. ஈழத்தமிழர்களின் கதிரவன் மட்டும் தெற்கில்தான் உதிக்கிறது. எந்த ஒரு தேசத்தின் விடுதலை வரலாற்றிலும் இல்லாத வீரமும் அறமும் நிறைந்த தியாக வாழ்வை எமது போராளிகள் மேற்கொண்டிருந்தார்கள். மானுட தர்மம் காக்க, எம்மின மக்களின் தன்மானம் காக்க, எமது பூர்வீக தேசத்தின் உரிமைகளை மீட்க எமது போராளிகள் தனது குடும்பத்தை பிரிந்து, கல்வியை துறந்து, இளமைக்கால இன்பங்களை மறந்து, எமது உயிருக்கு நிகரான தமிழீழ தேசிய தலைவரின் வழிகாட்டுதலில் தமிழீழ குடியரசு எனும் உயரிய குறிக்கோளுக்காக தம்மையே ஆகுதியாக்கினார்கள். ஏறத்தாழ 50,000-க்கும் மேற்பட்ட போராளிகளின் உயிர் ஈகத்தை நாம் மறந்துவிடலாமா? அவர்களின் ஆன்மா தமிழீழத்தை காணவும் தமிழீழத்தை காக்கவும் காத்திருக்கின்றன. விடுதலை போராட்டத்திற்காக ஏறத்தாழ 300,000 மக்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களின் வலியும் ஏக்கமும் இன்னும் பிரபஞ்ச வெளியில் நிலைத்திருக்கின்றன. உங்களைப் போல் எங்களையும் வாழ விடுங்கள் என்று கேட்டதற்காக இந்த இனம் இழந்தது எத்தனை? நாம் இழந்தவையெல்லாம் இழந்தவைதானா? அவரவர் வாழ்க்கை பாட்டை பார்த்து கொண்டு அரை வாழ்க்கை வாழ்ந்து நாடற்றவர்களாக சாகத்தான் புலம்பெயர்ந்தோமா? நீ பெரியவனா நான் பெரியவனா என்று நமக்குள் பிரிந்து நின்று எதிரிகள் எம்மை பார்த்து எக்காலமிட்டு சிரிக்கத்தான் கடல் கடந்தோமா? உலகம் வியந்து போற்றும் ஒப்பிலா தலைவரின் வழிகாட்டுதலை முற்றிலும் மறந்தோமா? 1,000 ஆண்டுகளுக்கு முன்னர் கடல் கொண்ட நிலமே கண்ணுக்கு தெரியும் போது, சில ஆண்டுகள் முன்பாக தமிழர் உடல் கொண்ட நிலம் மீண்டும் நம் கைக்கு வரவேண்டாமா? எமக்காக போராடி உயிர் நீத்த மாவீரர் செல்வங்களின் ஆன்மாக்களுக்கு நாம் செலுத்தும் வீர வணக்கம் வெற்று சடங்குதானா? எங்கனம் நாம் நமது வரலாற்றை மறந்தோம்? எமது இளம் தலைமுறைக்கு எமது லட்சியக் கனவை எடுத்துச் சொல்லாது எப்படி நாம் இவ்வாழ்வை மேற்கொள்ள துணிந்தோம் என்று ஒவ்வொரு தமிழரும் எண்ணி பார்க்க வேண்டும். இதுவரை தவறி இருந்தாலும் நாம் ஒற்றுமையோடு கைகோர்த்து நமது வரலாற்றை புதுப்பிக்க வேண்டும், புத்தெழுச்சிக் கொள்ளச் செய்ய வேண்டும். எமது தேசிய தலைவர் விரும்பியதைப் போல எமது தேசத்தின் எதிர்கால சிற்பிகளாக ஒரு புதிய இளம் பரம்பரை தோற்றம் கொள்ள வேண்டும். ஆற்றல் மிகுந்தவர்களாக, அறிவு ஜீவிகளாக, தேசப்பற்றாளர்களாக, போர்க்கலை வல்லுநர்களாக, நேர்மையும் கண்ணியமும் மிகுந்த ஒரு புதிய புரட்சிகரமான பரம்பரை தோன்ற வேண்டும். அவர்களே எமது தேசியத்தின் நிர்மாணிகளாக, நிர்வாகிகளாக, ஆட்சியாளர்களாக உருப்பெற வேண்டும். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம் தீரா தாகத்தோடு, விடுதலை வேகத்தோடு. உங்கள் கிளி. அலைகள் ஓயாது தொடரும்.